5053 10 12 வரை.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
இந்த அதிசயமான அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த அதிகாரம் 5 விதமா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதே 52 அதிகாரத்துல இருந்து 13 வசனத்துல இருந்து 3 வசனமாக பிரித்திருக்கிறோம். யெகோவாவுடைய தாசனை பத்தி இந்த தீர்க்கதரிசி பேசுறார். முதல் பகுதியில யெகோவாவுடைய தாசனை எல்லோரும் பாருங்கள், இதோ என் தாசன் அப்படின்னு ஆரம்பித்த பகுதியில இருந்து நம்ம வந்தோம். ஏன் அவரை பார்க்கணும்னு 4 காரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அந்த யெகோவாவுடைய தாசனை 1-3 வரைக்கும் அநேக மக்கள் நம்புறதில்ல. நம்புறன்னு சொல்றவங்க எல்லாம் உண்மையா நம்புறவங்க இல்ல. அதான் ரொம்ப சோகம். இவர் இவ்வளவு அற்புதமானவர், இவ்வளவு அதிசயமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்னா யதார்த்தமான உண்மை என்ன? நிறைய பேர் இவரை நம்புறதில்ல. ஏன் நம்புறதில்லன்னா அவருடைய அடிமையின் கோலம், அவருடைய தாழ்ச்சியின் கோலத்திற்காக. அதுக்கப்புறம் 4-6 3 பகுதியில ஏன் இந்த தாசன் தாழ்ச்சியின் கோலத்தை எடுக்கணும்ன்ற சில காரணங்கள் அவர் சொல்ற. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு கோலத்தை அவர் எடுத்து வந்திருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசி நமக்கு விளக்கிறார். கடைசியில 7-9 வரைக்கும் 4 பாகம், இந்த தாசன் இப்பேற்பட்ட கோலத்தை எடுத்தது வந்து தான் சுய விருப்பத்தோடு சுயமா அதை எடுத்துக்கிட்டார் என்பதை வலியுறுத்துறார். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். 10-12 என்ன ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவரோட ஆழங்களை முழுமையாக ஆராய முடியலையேன்ற ஒரு வருத்தத்தோடு தான் நான் இருக்கிறேன். ஏன்னா எந்த மனுஷனாலையும் ஆராய முடியாது. பைபிள்லயே ஒரு சாப்டர், எத்தனையோ சாப்டர், கிரேட்டஸ்ட் சாப்டர், அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் சாப்டர்னா 53. அதை யாரும் மறுக்க முடியாது. மிகப்பெரிய அதிகாரம், அதிசயமான அதிகாரம். அதனோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு சிலதெல்லாம் கிராண்ட் ஃபினாலே என்னுவாங்க, சிலதெல்லாம் முடியும் போது பிரம்மாண்டமா இருக்கும், அதான் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஐசாயா தீர்க்கதரிசி கிளைமேக்ஸுக்கு வரார். கடைசி திராட்சை ரசம் தான் ரொம்ப ருசியா இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஆறுகளும் போய் கடைசியில சமுத்திரத்துல சேர்ற மாதிரி இது வரைக்கும் தான் சொல்லிக்கிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மளால ஆராய முடியாத, ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சமுத்திரத்துல எடுத்துட்டு வந்து நம்மளை நிறுத்திடுற. நம்ம அதிர்ந்து போய் அங்க நிக்கும், அங்க நிக்கணும். அப்படித்தான் இந்த பகுதி முடியுது. பாருங்க, இந்த பகுதி ஒருவேளை 10-12 வரைக்கும் நீங்க கேஷுவலா படிச்சா, கேஷுவலா எது படிச்சாலும் புரியாது, இது படிச்சா ஒண்ணுமே புரியாது, என்னங்க இருக்கு அப்படின்னு இருக்கலாம். நான் ஒரு வாரமாக, ஒரு மாசமாக எனக்கு இருக்கிற மிஷம் இது முடிய பிச்சுக்கிட்டு எப்படியாவது இதை புரிஞ்சுக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நேற்று கூட சொன்ன, ஒண்ணுமே புரியலப்பா, ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வருகிறேன். இந்த தீர்க்கதரிசி இந்த பிரம்மாண்டமான தாசனுடைய ஒரு முடி, அதனோட மகிமையாக அந்த பகுதியை முடிப்பதற்கு எல்லா நிச்சயங்களையும் கொண்டு வந்து அங்க நிறுத்துகிறத பார்க்கிறோம். எக்கச்சக்கமான சத்தியங்கள் இதுல இருக்குங்க. ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பயந்துகிட்டு ஐயோ நடுங்கிட்டு உட்காந்துகிட்டு இது எப்படி நான் என்ன பார்க்க முடியும்னு இருக்கிற மாதிரி தான் நான் நிக்கிறேன், எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், சின்ன பையன் இது அவ்வளவு பிரம்மாண்டமானது. ஒன்னு பேதுரு 1:11 பேதுரு எழுதுன ஞாபகம் வருது, இந்த பழைய காலத்து தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் வேலை என்ன தெரியுமா, வரப்போற அந்த தாசன் அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பாடுகளையும் அவர் பாடுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் பாடுபட வரப்போறாருன்னு, அந்த பாடுகள்னால வருகிற மகிமை எவ்வளவு பெருசுன்றதே யாராச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாழ்க்கையெல்லாம். அத பத்தி தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது, இந்த தாசனுடைய பாடுகள், அந்த பாடுகள் நிமித்தமாக வரப்போற எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பற்றி நாம் இங்க பார்க்கிறோம். நினைக்கும் போதே பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு என்ன சில நேரத்துல ஒரு எண்ணம், காஸ்பிள் தானங்க எனக்கு தெரியும், காஸ்பிள் மீட்டிங் தானங்க எனக்கு தெரியும், இயேசு நம்மளுக்காக செத்தாரு அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. நண்பர்களே, காஸ்பல் எல்லாமே உங்களுக்கு தெரியாது. ஏன் காஸ்பல் எல்லாமே ஆயுசு முழுவதுமா உங்களுக்கு தெரிய முடியாது? ஏன் நித்தியமெல்லாம் உங்களுக்கு காஸ்பல் எல்லாமே தெரிய முடியாது? காஸ்பலுடைய ஆழம் அகலம் உயரம் ஒரு காலம் நமக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நம்ம நாய்க்கெல்லாம் காஸ்பல பார்க்க 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 புது புது உலகங்கள் புது புது ஆழங்கள் அதுல பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் நித்தியமே என்னங்க, நித்தியத்துல நம்ம கண்கள் என்னத்தை பார்த்து ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க போது தெரியுமா, காஸ்பலுடைய ஆழத்தையும் அதிசயத்தையும் தொடர்ந்து 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 காமிச்சுக்கிட்டே இருக்க போறார் ஆண்டவர். அதுல மெய்மறந்து போய் மெய் சிலிர்ந்து போய் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் நித்தியம். காஸ்பல் வந்து அதுக்கு எல்லையே இல்லை, அது ஒரு வற்றாத நதி. நம்ம ஆயுசெல்லாம் படிச்சாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது, நித்தியமெல்லாம் அதை பார்த்தாலும் உணர்ந்தாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அதிசயம் காஸ்பல் பாருங்களா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப தவறான எண்ணம். இவங்களுக்கெல்லாம் காஸ்பல்னா நம்ம ஊர்ல ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை சரி பண்ணுவார், உங்களுக்கு சாப்பாடு இல்லையா பிரியாணி ஆண்டவர் கொடுப்பார், உங்களுக்கு சுகம் இல்லையா சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதம். அந்த கள்ள போதவர்களுடைய வேல்யூ சிஸ்டமே ராங். ஆசீர்வாதம்னாவே பணம் தான் அவங்களுக்கு இருக்கும் பின்னாடி, ஆசீர்வாதம்னாவே வீடு காரு தான், அதை விட்டுட்டு வேற ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியாது பாருங்களேன். அது இல்ல, இதுல பாருங்க இதனோட அதிசயங்கள என்ன ஒரு அதிசயம். இந்த காஸ்பலுடைய ஆழத்தையும் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய மகத்தான தன்மையும் ஐசாயா நமக்கு 3 வசனங்களை எடுத்து வைக்கிறார். அந்த தீர்க்கதரிசி அவருடைய மூளை வந்து பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு கடந்த கால நித்தியத்துக்கு போகுது. என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு பாருங்களேன், 3 வசனம் தான். கடந்த கால நித்தியத்துக்கு போய் பிதாக்கும் குமாரனுக்கும் தாங்கள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை பத்தி இதுல பேசுற, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக பாவ நிவார்த்தி பலியாக குற்றம் நிவர்த்தி பலியாக அவர் பலியானதை பத்தி பேசுறார். அந்த பலியாகி அவர் அந்த பலியின் அடிப்படையில எப்படி தன்னுடைய மக்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்கள் பாவங்களை மன்னித்து ஒரு சபையை ஏற்படுத்த போறாரு, அவங்களை முற்று முழியமாக பரிசுத்தமாக்கி மகிமைப்படுத்தி பரலோகத்துல ஏற்று நித்திய சுதந்திரத்தை கொடுக்க போற, எல்லாமே இந்த வசனத்துல இருக்குங்க. அவ்வளவு விஷயங்கள் 3 வசனத்துல பாருங்களேன். அதான் இதனோட பிரம்மாண்டம், இதனோட சுருக்கம் அதிசயம், இதனோட பொருள் சுருக்கம் சொல் சுருக்கம் பொருள் பெருக்கம். சின்ன விஷயமா தான் இருக்கு, 3 வசனமா தான் இருக்கு. இதனோட பொருளோ எப்பாடி நித்தியமெல்லாம் ஆராய முடியாத பொருள் அது பாருங்க, அதிசயமான வசனங்கள். ஓகே, நம்ம குழந்தைங்க சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்கன்ற மாதிரி நானும் குழந்தை மாதிரி 3 தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவங்க முன்னாடி. இந்த மகத்தான கடலை புரிஞ்சுக்கிறதுக்கு, மகத்தான கடல் ஓகே என்ன புரிஞ்சுக்கலாம், 3 தலைப்புகள் இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. கிறிஸ்துவுடைய மரணத்துல தேவனுக்கு இருந்த பிரியம் முதலாவது, கிறிஸ்துவுடைய மரணத்திலயும் தேவனுடைய உடன்படிக்கை 2வது, 3வதாக கிறிஸ்துவுடைய மரணத்தின் அடிப்படையில தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், இது மூணு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, 10வது வசனத்துல கிறிஸ்துவுடைய மரணத்தில தேவனுக்கு இருந்த பிரியம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, சித்தமாகின்ற வார்த்தைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வேணும்னு மாத்தி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரியமாகி, பிரியமாகி அவனால ஒம்பவே முடியல, அதிர்ச்சி படுத்துறாரு ஐசாயா. அதனால அதை கொஞ்சம் குறைக்கணும்ன்றதுக்காக சித்தம் மாத்திட்டாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the pleasure, it pleased the Lord. இல்லைங்களா, அப்படித்தானே வருது இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறவங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சா, என்ன ஒரு அதிர்ச்சி, அதுவே அதிர்ச்சி. ரெண்டாவது அவரை பாடுக்குட்படுத்த படுத்தினார், அது கிறிஸ்துவுடைய மரணத்துல தேவனுக்கு இருந்த பிரியத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது தேவனுடைய உடன்படிக்கை 10வது வசனம் தொடர்ந்து படிச்சுக்கன்னா, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கும் போது, இதுலதான் தேவனுடைய உடன்படிக்கையை பார்க்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்தா என்னங்க ஆகும், அந்த உடன்படிக்கையின்படி வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கப்படும், அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். இதெல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுடைய மரணத்தினால. ஓகே, அந்த சற்ற புரிஞ்சுக்கங்க. முதலாவது கிறிஸ்துவுடைய மரணத்தினால் தேவனுக்கு ஏற்படுகிற தேவனுடைய பிரியம், கிறிஸ்துவுடைய மரணத்துல இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை, கிறிஸ்துவுடைய மரணத்தின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு ரெண்டு தலைப்பு தான் பார்க்க போறோம், கிறிஸ்துவுடைய மரணத்தினால் தேவனுக்கு ஏற்படுகிற பிரியம். தொடர்ந்து அதை பார்க்கலாம். முதலாவது அதை பார்ப்போம், கிறிஸ்துவுடைய மரணத்தினால் தேவனுக்கு ஏற்பட்ட பிரியம். இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவுடைய மரணம் தான் மிகவும் அநியாயம், எல்லையற்ற விதத்துல அவமானம், எல்லையற்ற விதத்துல கொடுமை, வலி, வேதனை, அதை விட கொடுமையான மரணம் இருக்கவே முடியாது. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அந்த மரணத்தை கடவுள் எப்படி பார்த்தார், மனுஷங்க எப்படி பார்க்கறாங்கன்னு நம்ம பார்த்தோம். மனுஷங்கெல்லாம் அதை எப்படி கேலி செஞ்சாங்க, சில பேர் அக்கறை இல்லாம இருந்தாங்க, கடவுள் எப்படி பார்த்திருப்பாரு, கடவுளுடைய பார்வை என்ன மரணத்தை, கிறிஸ்துவுடைய சிலுவையை பார்க்கும் போது, எல்லா அன்புக்கும் ஊற்றானவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், பாவிகளையே அவனை நேசிக்கிற கடவுள் தன்னுடைய பிள்ளைய நேச குமாரனை எவ்வளவு நேசிப்பார், நித்தியமெல்லாம் அவர் தான் அவருடைய இன்பமே பேரின்பமே, அவர் மேல எவ்வளவு அன்பை வச்சிருப்பாரு. அவருக்கு இப்படிப்பட்ட கொடுமைய நடக்கும் போது கடவுள் எப்படி பார்த்தாராம், அதிசயத்துல அதிசயம். இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரோ அவரை நெருக்க பிரியமாகி, கடவுள் அவரை பிரியத்தோடு நெருக்கினாராம். நாம் என்ன சொல்றது, பிரியமாகி என்ன, அவர் ரொம்ப பிரியம். இந்த உலக ஆயுசிலேயே நித்தியத்திலேயே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது எதுக்கு தெரியுமா, அவர் பிள்ளைய நெருக்கும் போதா. இப்படி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இப்படி எங்கன்னா பார்த்திருக்கு, ஐசாயாவுடைய அதிர்ச்சியை தான் நம்மளை அதிர வைக்கிற, நம்மளை அப்படியே சாக்கடிக்கிற வைக்கிற, கடவுளுக்கு பிரியமாச்சா, கடவுள் நிச்சயத்திலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டது அப்போவா, சிலுவை டைம் இல்லையா. ஆமாண்டா, இதான் காஸ்பல் அக்கார்டிங் டு ஐசாயா. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம், எல்லையற்ற அன்புள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் நொறுக்கப்படும் போது மிகுந்த பிரியப்பட்டாரா, நினைக்கவே முடியலையே. எப்படிங்க கடவுள் துன்மார்கன் அழிவது எனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்ன தேவன், தகுதி இல்லாத பாவி நரகத்துக்கு போன அவனே அழியறது பிரியம் இல்லைன்னு, நீதிமானான தன்னுடைய பிள்ளை அழிவது எப்படிங்க மரணத்துல பிரியப்பட்டாரு, என்ன ஒரு ஆச்சரியம். ஐசாயா கொடுக்கிற அநேக அதிர்ச்சியில இது ஒரு அதிர்ச்சி, இதுல ஒரு துளிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கடவுளுடைய பிரியம், தன்னுடைய அந்நியாயமாக கொடுமையாக தன்னுடைய மகர் நேச குமாரன் சாகிறதுல பிரியப்பட்டார. நம்மெல்லாம் இதுல பிரியப்படுறது, யாராவது சிலுவையில ரொம்ப பிரியப்படுறோமா, உண்மையான கிறிஸ்தவங்க அப்படித்தான் பிரியப்படுவாங்க. ஆனா சும்மா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கவங்க ரொம்ப பிரியப்படுறது எதுல தெரியுமா, இயேசுடைய பர்த்டே இல்ல இல்லைங்களா, உண்மைதானே, அது இயேசுடைய பர்த்டே தான் கொண்டாட்டம், கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். நம்மள நம்ம பிள்ளைகள நேசிக்கிறோம்னா நம்ம பிள்ளைகளுடைய பிறந்த நாள தான் கொண்டாடுவோம். நேற்று கூட எங்க மகளுடைய பிறந்த நாள கொண்டாடணும், யாராவது நம்ம பிள்ளையுடைய இறந்த நாளை ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுவோமா, பிதா அவருடைய மகனுடைய சத்தத்தை தான் கொண்டாடுறாராம். என்ன ஒரு அதிசயம், எங்க கேட்டீங்களா இந்த கதைய பாருங்க. நம்ம நினைச்சுக்குவோம் யெகோவாக்கு ரொம்ப கோபம் வந்திருக்க வேண்டிய நேரம், அந்த நேரம் தன்னுடைய பிள்ளைய நெருக்கிற நேரம், அப்செட் ஆயிருக்கணும் எல்லையற்ற விதத்துல. ஒரு விதத்துல அவர் மனசு உடைஞ்சுதான் இருக்கு. ஆனா வேதம் இங்க என்ன சொல்லுது, அது பிரியத்தோடு நடந்துச்சான். இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, அந்த காரியத்தை பிரியத்தோடு பிரதானமாக செஞ்சவர் அவர் தான். அவர் விருப்பம் இல்லாம செய்யல, ஒரு தற்செயலா செய்யல, பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யலையா, விருப்பத்தோடு. அந்த அழுத்தம், வேதத்தினுடைய அழுத்தம், தன்னுடைய குமாரன் நொறுக்கப்பட்டார். இயேசு பட்ட பாடுகளுக்கெல்லாம் அந்த ஒரு வார்த்தை பாருங்களேன், நொறுக்கப்படுறது. அவர் ஒவ்வொரு அணுவும் நொறுக்கப்பட்டுச்சு. கடவுளுடைய கோபத்துல, சாபத்துல, அடியில நொறுக்கப்பட்டார். அந்த நொறுக்கினது, அது செஞ்சது யாரு, எந்த அளவுக்கு அதுல பிரியம். நான் ஒரு காரியம் நம்ம பிரியமா செய்யறோம்னா என்ன பண்ணுவோம், அத ஒரு ட்ரிப்புக்கு போறோம்னா நல்லா பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா, நல்லா பிளான் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அதெல்லாம் பிளான். இவர் எந்த அளவுக்கு பிரியப்பட்டிருக்கிறாருன்னா, அத இவர் ஒரு மாசம் பிளான் பண்ணல, ஒரு வாரம் பிளான் பண்ணல, இது எப்ப பிளான் பண்ணாராம், நித்தியத்துல இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு பிரியமா இந்த வேலையில, தன்னுடைய குமாரனை நொறுக்கிறதுல அந்த அளவுக்கு அவருக்கு பிரியமா. என்னங்க எப்படிங்க இத புரிஞ்சுக்கிறது, நமக்கு தலைதான் சுத்து. என்னங்க பாஸ்டர் எங்களுக்கு ஈஸியா, இயேசு நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லோரும் கையை வச்சு ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுவோமா அப்படின்னு, ஆண்டவர் தாய் உன்னை கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார் அப்படிலாம் பேசிக்கிட்டு நல்லா எங்க சந்தோஷமா அனுப்பம் எங்க மூலெல்லாம் சிந்திக்க வைக்கிறீங்களே. எத்தனை காலம் தான் அந்த புதகத்திலேயே உட்கார்ந்து இருப்பீங்க, குழு குழுவிட்டு சில நேரங்கள்ல நம்ம மனதெல்லாம் உயர்த்தி கழுகு போல இந்த பூமியின் காரியங்கள் இதுல ஏதான் வேலை, கார் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, பிரியாணி பார்த்து அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஏதோ வாழ்க்கை யோசனை யோசனை எல்லாம் இதான். அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மேல கழுகு போல் உயர்ந்துக்கு போய் தேவனுடைய உயர்ந்த சிந்தனைகளை சிந்திச்சு பார்ப்போமா. அது சிந்திச்சு பார்த்தோம்னா, அதனோட அதிசயங்களை பார்த்தோம்னா, அப்படியே சாக்கடிச்ச மாதிரி இந்த சாட்சியை விட்டு நீங்க போவீங்க வீட்டுக்கு, அதிர்ச்சியோடு போவீங்க. அப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம சிந்திக்க கூடாது, யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் தான் அந்த சத்தியங்களை நமக்கு சிந்திக்க உதவி செய்யட்டோம். இயேசுடைய வரலாற பார்த்தோம்னா, காஸ்பல நம்ம படிச்சோம், நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதானமாக இயேசுவை நொறுக்கினது யாரு, அவர் அந்த அளவுக்கு பாடுபடுத்தினது யாரு, காரணம் யாருங்க, காரணம் யூதாஸ் தான் காரணம் நம்ம நினைக்கிறோம். யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான், அவரு அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட யூதாஸ் தான் ஒப்பு கொடுத்தான்னு நினைக்கிறோம். அந்த சோல்ஜர்ஸ் வந்து எடுத்துட்டு போய் காய்பாவும் அந்த அண்ணா கிட்டயும் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த காய்பாவும் அண்ணாவும் பிடிச்சிட்டு போய் சனித்ரிய சங்கம் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அந்த சனித்ரிய சங்கம் பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து வந்து அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஒப்பு கொடுத்து அவரு சிலுவையில அரைஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோல்ஜர்ஸ் அவர் கேலி செஞ்சு நொறுக்கி சிலுவையில அரைஞ்சாங்க. பிரதானமாக யூதர்களும் புறமுகஸ்தர்களும் சேர்ந்து தான் இயேசுவ சிலுவையில அறிஞ்சோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐசாயா என்ன சொல்றாரு தெரியுமா, நோ, நீ அதை ஒண்டி பார்த்தீனா உனக்கு காஸ்பலே இன்னும் தெரியல சரியா, உனக்கு காஸ்பலுடைய மகத்துவம் மாட்சிம பிரம்மாண்டமே இன்னும் நீ புரிஞ்சுக்கல, நீ அது ஒண்டிதான் நீ பாத்துக்கிட்டு இருந்தீனா. நோ, நீ என்ன தெரிஞ்சுக்கணும், காஸ்பலுடைய மகிமை எப்ப தெரியுமா உனக்கு புரிய ஆரம்பிக்கும், அந்த மனிதர்கள் யூதாசம் பிலாத்தம் சனித்ரிய சங்கமும் எல்லாரும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே தேவனுடைய இறையாண்மை கையின் கருவிகள், அவங்க எல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இயேசுவ அன்னைக்கு சிலுவையில அரைஞ்சது யாரு தெரியுமா, சாட்சா தன்னுடைய பிதா தான். இந்த மக்களை பயன்படுத்தி தன்னுடைய குமாரனை அந்த நொறுக்கினவர் அன்னைக்கு யாரு தெரியுமா, சாட்சாத்து யெகோவா தேவன் தான். இதை நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, அதை எப்படி செஞ்சாரா, பிரியத்தோடு செஞ்சார். இந்த உலகத்திலேயே அவருக்கு இருந்தா ரொம்ப பிரியம், வேற எதுவுமே பிரியம், எந்த அளவுக்கு அதுல பிரியம், நிச்சயமெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு வேற வேலை இல்லையா, இந்த வேலைக்கு தான் நிச்சயமெல்லாம் உலகம் உண்டாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் எவ்வளவு பிரியம் அதுல இருக்கும். அப்பாடி என்ன ஒரு அதிர்ச்சி, நான் இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறேன், இயேசுவை தேவன் சிலுவையில் அறைந்தார். நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன், யாராவது இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறாங்களா, ஒருத்தரும் கொடுக்கல. ஐயோ நம்மள யாரோ கள்ள போடுறேன் நினைச்சுக்க போறாங்க சொல்லி நான் ஆக்சுவலா இயேசுவை தேவன் பிரியத்தோடு சிலுவையில் அறைஞ்சாருன்னு போட்டேன் நான். ஐயோ இதை பார்த்தா நம்மள யாரோ ஏதோ சொல்லிட போறாங்கன்னு சொல்லி குறைச்சிட்டேன் நான். ஆனா இது டிரான்ஸ்லேட் பண்ணவங்க அவங்களும் பயந்துட்டாங்க அந்த ஐசாயுடைய ஷாக்க பார்த்து. அதனாலதான் அவரை நொறுக்க பிரியமா இருந்தார்ன்ற வார்த்தையை மாத்தி என்ன போட்டாங்க, சித்தமா இருந்தார். அவங்க மாத்தி போட்டது, ஐயோ அது தாங்க முடியாது, இது எப்படிங்க சொல்றதுன்னு மாத்தி போட்டது. அநேக இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா மற்ற டிரான்ஸ்லேஷன்ல இட் வாஸ் தி வில் ஆஃப் தி லார்ட் டு க்ரஷ் ஹிம், அவருடைய சித்தம். சித்தம் இல்ல, ஒரிஜினலா என்ன ஐசா எழுதுறாரு தெரியுமா, ரொம்ப பிரியமா இருந்தார். என்ன அதிசயம், என்ன அதிசயம். இங்க தாங்க காஸ்பிளுடைய பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு வந்து இந்த காஸ்பிளுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து முதல் பிரசங்கத்துல பெந்தகோஸ்தர் 4:2 அப்போஸ்தலர் 2:23 இப்படி சொல்லுகிறார். 2:23 அப்படி இருந்தும் படிங்க, 2:23
அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே எல்லாம் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட
ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு எதனால ஒப்பு கொடுக்கப்பட்டார், யூதாஸ் முடிவு பண்ணதுனால இல்ல, மத தலைவர்களால இல்ல, தேவனுடைய முன் தீர்மானம், தீர்மானம் பண்ணி ஒண்ணு வச்சிருக்கிறாராம், முன் ஆலோசனை பண்ணி ஒண்ணு வச்சிருக்கிறாராம், பிளான் பண்ணி ஒண்ணு வச்சிருக்காராம். அந்த பிளானின் படித்தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில அரைஞ்சது பிரதான காரணம், பிரதான ஆக்டர் அங்க யாரு தெரியுமா, பிதாவாகிய தேவன் தான். அவர் தான் அதை செஞ்சார் அவருடைய முன் தீர்மானத்தின்படி. அதை எந்த அளவுக்கு பிளான், ஒரு காரியம் நம்ம பிளான் பண்றோம்னா, இப்ப ஒரு பர்த்டே பிளான் பண்றோம், கேக் எப்ப வரணும், இது என்ன வரணும், அதெல்லாம் பிளான் பண்ணாதான் கரெக்டா, இல்லைன்னா எல்லாம் குழம்பிக்கிட்டு இருப்போம், மாற்றம் செய்யுங்க அது இங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். இயேசுவை எப்படி அரெஸ்ட் பண்ணணும், இயேசுவை எப்படி அடிக்கணும், இயேசுவை எப்படி முகத்துல காரி துப்பணும், எந்த அளவுக்கு வார்ல அடிக்கணும், சிலுவையில ஆணி எப்படி பாயப்படணும், எங்கெங்கெல்லாம் அவருக்கு காயம் ஏற்படணும், ஒவ்வொரு டீட்டெயிலும் பிளான் பண்ணாரா இட்டர்னிட்டியில. சிலுவையினுடைய மகத்துவத்தை பாருங்க, ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி இருக்கிறார், அப்படித்தான் நடக்கணும்னு பிளான் பண்ணிருந்தா. அங்கதாங்க சுவிசேஷத்தினுடைய பிரம்மாண்டம், சிலுவையினுடைய பிரம்மாண்டம் தெரியுது. ஏன் அவர் பிரியத்தோடு பிளான் பண்ணி இருக்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே பிளான் பண்ணி இருக்கிறாராம். அவருடைய முன்னறிவின் படி, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனுக்கு இருந்த சகல ஞானமோ சகல குணாதிசயமோ, அவருடைய நீதி இறக்கம் தயவு எல்லா குணாதிசயங்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு பிளான பண்ணிச்சான். அந்த பிளானுடைய வெளிப்பாடு தான் சிலுவை. நம்ம என்ன சொல்றது, கடவுளுடைய எல்லா குணாதிசயத்தினுடைய மகிமைக்கு ஒரு திட்டத்தை பண்ணிச்சான், அதோட பிளானுடைய இட்டர்னல் பிளானுடைய அவுட்புட், அதோட மேட உலகத்தை உருவாக்குனாரு. அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஸ்டேஜ், உலகம், படைப்பு. அந்த படைப்புல பராமரிப்புல நடத்தி அந்த பராமரிப்பின் மூலமாக இந்த சிலுவையை நிகழ்த்தி தேவன் நிகழ்த்தணும் என்பதற்காகத்தான் அதை இட்டர்னலா பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறார். என்ன ஒரு மகத்துவம், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே. அதனாலதான் வேதம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அங்கேயே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காணப்படுகிற தேவனுடைய முன் தீர்மானத்தின்படி அவர் சிலுவையில கல்வாரி மலையில மரிக்கணும்னு வந்து பிளான் பண்ணிருக்காரு. இதனோட பிரம்மாண்டத்தை நம்ம என்ன சொல்வது, தேவன் தான் பிரதான, முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிரியம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல தேவனுக்கு இருந்த பிரியம், தேவன் அதை எப்படி செஞ்சாரா, நித்தியத்திலேயே அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அந்த சிலுவை காரியத்தை செஞ்சாராம். அதை நிகழ்த்தி செய்தவர் பிரதான காரணர் அவர்தான். இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், பேதுரு சொல்றது இல்ல, தேவனுடைய பிரியம் தான் அதை செஞ்சிச்சு, அவர் தான் பிரதானமா இருந்து செஞ்சாரு. ஆனா பேதுரு அதோடு நிறுத்தல், அந்த தேவனுடைய பிரியம் அவருடைய இறையாண்மை சித்தத்துல நிகழ்த்துறது வந்து மனுஷனுடைய பொறுப்பை அதை இல்லன்னு ஆக்குறதுல குறைக்கிறதுல பாருங்களேன். அவர் அதே வசனத்துல அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்தபடியே ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படித்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டு சில அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கைக்கு சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்கள். உங்களுடைய துன்மார்க்க கை தான் அதை கொலை செஞ்சிச்சு, நீங்க அதுக்கு குற்றவாளிகள், நீங்க தான் அதை செஞ்சீங்க, கடவுள் அதுக்காக உங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்றார் பேதுரு. கடவுள் தான் அது பிரதான காரணம், அவர் தான் அதை நிகழ்த்தி செய்தார். அது அவர் இறையாண்மையா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறதோ, அந்த நோக்கத்தின்படி செயல்படுறதையோ மனிதனுடைய பொறுப்பையும் இல்லாம ஆக்குறது இல்ல. பாருங்களேன், அதை தெளிவாக பேதுரு சொல்றார். யூதா தன்னுடைய சொந்த பொருளாசையில தான் காமிச்சு கொடுத்தாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. அந்த மத தலைவர்கள் இயேசு மேல இருந்த பொறாமை, அவருடைய பிரபலத்தின் மேல இருந்த பொறாமையால தான் அவர் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. பிலாத்து தன்னுடைய அரசியல் நிலைமையை காப்பாத்திக்கணும் என்பதற்காக அந்த தீர்ப்பை கொடுத்தான். அவங்கவுங்க தன்னுடைய சொந்த பாவத்தினால தான் அதை செஞ்சாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணார், அவங்களுடைய பாவங்களை தன்னுடைய பரிசுத்த நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிட்டார். புரியுதுங்களா, பயன்படுத்திக்கிட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தாரு. ஆனா அந்த பாவத்தை செஞ்ச பழி குற்றம் அவங்க மேல இருக்கு இருக்குது. தேவன் பிரதானமா அதை செய்ய பண்ணாரு. ஆனா தேவன் பாவத்துக்கு காரணகர்த்தர் அல்ல, அந்த பாவத்துக்கு அவர் காரணர் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே கடவுளுடைய இறையாண்மை ஒரு பக்கம், மனிதனுடைய பொறுப்பு இப்போ, இது எப்படிங்க ரெண்டும் ஒத்து போவோம். நான் உங்களுக்கு ஒரு நாள் நல்லா சொல்லி தரப்போறேன், இதை ரொம்ப தெளிவாக இதை சொல்லி தரப்போறேன். எப்போ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போடுவோம், ஏன்னா அங்கதான் இது தெளிவாக நமக்கு புரியும். ஆனா பைபிள் இதை விளக்கு. தேவனுடைய இறையாண்மை ஒரு பக்கம், அவர் மனிதர்களுடைய பாவங்களையோ மனிதர்களுடைய தவறுகளையோ தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிறார். கடவுளை ஜெயிக்க முடியுமா, நீ என்னன்னா செஞ்சுப்பாரு, உன்னுடைய பிளான், உன்னுடைய இது, அவருடைய அப்படிப்பட்ட கடவுளுங்க இவரு. என்ன செஞ்சாலும் அவங்க எவ்வளவு தப்புங்க செஞ்சாங்க, தன்னுடைய குமாரனை கொல்லணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் பயன்படுத்தி அவருடைய பிளான் நிறைவேற்றி முடிச்சுட்டார். அவ்வளோ பெரிய நம்ம புத்திக்கெல்லாம் எப்பாற்பட்டவர். ஆனா அவங்க செஞ்ச பாவங்க, அவங்க குற்றம், அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் அனுபவிச்சு. ஓகே, முதலாவது கேள்வி, முதலாவது பாடத்தை நம்ம என்ன படிக்கிறோம், தேவன் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல தேவனுக்கு இருந்த பிரியம் ஏங்க அது பிரியத்தோடு செஞ்சாரு. ஒரு சாடிஸ்ட் தான் அப்படி எல்லாம் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம், கடவுளுக்கு அப்படிலாம் சொல்ல முடியுமா, நம்ம என்ன பிரியம் அவருக்கு அதுல இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கையை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைனார். இது ஒரு உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது ஒரு முக்கிய காரணம், அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் தேவன் பிரியமாக அதை செய்தார். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, அந்த உடன்படிக்கைனா ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல இருந்த ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்கிறோம். 10:2 பாக்கிறோம் பாருங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இங்கிலீஷ்ல அதுவும் கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க, அப்படின்னு ஆரம்பிக்குது. வென்ன்றது NASB, மற்ற லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இஃப். இது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன், அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்கும், அடுத்ததெல்லாம் நடக்கும். சரிங்களா, அடுத்ததெல்லாம் நடக்கும். ஒரு கண்டிஷன், உடன்படிக்கை. இது ஒரு உடன்படிக்கை வருது, ஒரு உடன்படிக்கையினுடைய கண்டிஷன். என்னங்க உடன்படிக்கை, பைபிளே ஒரு உடன்படிக்கைங்க. பழைய ஏற்பாடுன்ற ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். என்ன டெஸ்டமெண்ட்னா, டெஸ்டமெண்ட்னா ஒரு கவனன்ட், ஒரு அக்ரிமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் அக்ரிமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அக்ரிமெண்ட். பைபிள் வந்து ஒரு உடன்படிக்கையை பத்தி பேசுது. அந்த மீட்பின் உடன்படிக்கைன்றோ, அந்த கிருபையின் உடன்படிக்கைன்றோ, அந்த உடன்படிக்கை நித்தியத்துல பிதாக்கும் குமாரனுக்கும் ரெண்டு பார்ட்டிஸ் அதுல இருந்தாங்களாம். நித்தியத்திலேயே அதை செஞ்சாங்களாம். பாருங்க, நித்தியத்திலேயே ஒரு பிளான் பண்ணாங்களாம். அதுல பிதா ஒரு முக்கியமாக, அவர் தான் முதல் நபரா இருக்கிறதுனால அவர் தான் முன் வந்து அந்த அக்ரிமெண்ட் வச்சாராம். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும்னு அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணவர். அவர் தான் முதல் அக்ரிமெண்ட் பண்ணும் போது யார் முதல்ல பண்றதுன்னு வரும் இல்லைங்களா, லீசர் லீசின்ற மாதிரி, ஓனர் செல்லர்ன்ற மாதிரி. இதை முதல்ல ஆரம்பிச்சவர் பிதா, அவர் தான் அந்த அக்ரிமெண்ட் வச்சார். இந்த அக்ரிமெண்ட் எதை பத்தி, மனித தன்னுடைய முன்னறிவின் படி மனிதர்கள் பாவத்துல விழுவாங்க, அந்த மனிதர்களை மீட்கும் உடன்படிக்கை. அந்த மனிதர்களை மீட்கணும், அந்த மனிதர்களுடைய மீட்பின் மூலமாக நித்திய மகிமை நமக்கு கிடைக்கணும். அந்த மீட்பின் உடன்படிக்கை. அந்த மீட்புல ஒரு சில காரியங்கள் செய்யப்படணும். அந்த காரியங்கள் செய்தா சில வாக்கு திட்டங்கள் கொடுக்கப்படும். பாருங்களேன் அதனோட கண்டிஷன் என்ன, பாருங்களேன் அந்த கண்டிஷன் தான் இங்க வைக்கிறாரு. அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், அடுத்ததெல்லாம் நடக்கும். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாடுகளா இருந்து அநேகரை நீதிமான் ஆக்கி எல்லா பிளஸ்ஸிங்ஸ் வரும். அது ஒரு கண்டிஷன். இது நிறைவேற்றினா அதெல்லாம் கொடுக்கறேன் நான், ப்ராமிஸ் பண்றப்பா. என் மகனே அந்த உடன்படிக்கையில பிதா முன் வந்து என் குமாரனே உன்னை நான் மத்தியஸ்தராக நியமிக்கிறேன், நித்தியத்திலே இதை பிளான் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம பறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி, உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி பிதா வந்து என் குமாரனே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும், ஒரு உடன்படிக்கையை பண்ணணும். அந்த உடன்படிக்கையில நீதான் மீடியேட்டர், மனிதனுக்கும் எனக்கும் மத்தியஸ்தர் நீதான், இதனோட ஷூரிட்டி நீதான். நீ ஒரு சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும், இந்த வசனத்துல அந்த கண்டிஷன் திடீர்னு வருது. என்ன செய்யணும், நீ உன்னை குற்ற உன் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தால், அதை ஒப்பு கொடுத்தீனா நான் இதையெல்லாம் செய்கிறேன், இந்த வாக்கு சத்தங்கள்லாம் கொடுக்கறேன், இந்த ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் அவர் சொல்றாரு. பாருங்க உன் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக, அது இயேசுக்கு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய தியாகத்தை அவர் செய்யணும். என்னென்னலாம் இதுல அடங்கி இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் செய்யும் போது இயேசு என்னவா இருந்தாரு, தேவனா இருந்தாரு, கிறிஸ்துவத்துல இரண்டாவது நபராக பிதாக்கு சமமானவரா இருந்தாரு. அவர் போய் எப்படி இந்த குற்ற நிவாரண பலியாக மாற முடியும், அவர் மாறணும்னா என்ன ஆகணும், தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு தெய்வீக மகிமையெல்லாம் விட்டு இந்த மனுஷனுக்கு தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷனா பிறக்கணும், மனுஷனாக பிறந்து தன்னையே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உட்படுத்திக்கிட்டு கிரியையின் உடன்படிக்கையில தன்னை உட்படுத்திக்கணும். நமக்கு அது கிருபையில கிடைக்குது. ஆனா இயேசு கிரியையின் உடன்படிக்கையில ஆதாம் மாதிரி தன்னுடைய கிரியையின் படி அதை உட்படுத்திக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றணும், நிறைவேற்றணும். பாருங்களேன் அதனாலதான் அவர் ஐசாயா முன்னாடி சொன்ன மாதிரி அவன் அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை, ஒரு வனாந்தரத்துல வருகிற ஒரு செடி மாதிரி அவர் முளைச்சார். ஏன் அப்படி முளைச்சார், அவர் அப்படி ஆகணும், தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு அவர் இறங்கி வரணும், மனுஷ இயற்கையை எடுத்துக்கிட்டு உடம்பை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக பரிபூர்ணமா வாழணும். எந்த பழுதோ குற்றமும் இருக்கக்கூடாது. அப்பத்தானே ஒரு குற்ற நிவாரண பலிய செலுத்த முடியும். குற்ற நிவாரண பலிக்கு எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அப்படி நீ ஆனா இதுதான் கண்டிஷன். மகனே நீ உன்னை குற்ற நிவாரண பலியாக, ஒரே வார்த்தை வருது ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவர் மனுஷனா பிறக்கணும், பரிசுத்தமா வாழணும், இந்த உலகத்துல குற்ற நிவாரண பலியாக வந்தீனா, இறுதியாக அவர் இறங்கி வந்து அப்படி எல்லாம் செய்து இந்த உலகத்துல வாழும் போது பிதா அவரை அவமானத்துக்கு சிலுவையில போட்டாரு. அதான் அவர் சொல்றாரு, நீர் குற்ற நிவாரண பலியாக வந்தீனா, உன் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக நீ வந்து வரும்போது அதை உன்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய கோபம் எல்லாம் பாஞ்சு மேல, அந்த கோபத்தையெல்லாம் நீ உறிஞ்சுக்கிட்டு, அந்த சாபத்தையெல்லாம் நீ உறிஞ்சுக்கிட்டீனா, இந்த ஆசீர்வாதங்களை நீ யாருக்காக மறுத்தியோ அவனுக்காக கொடுக்கற. அதான் கவனம், அதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல பிதா நான் எப்படி அக்ரிமெண்ட் போடுறது தெரியுமா, இத வந்து உன்னை நான் நொறுக்க போற, அந்த நொறுக்கிற காரியத்தை வேண்டாம் வெறுப்பா செய்ய மாட்டேன். ஏன்னா நான் மக்களை ரட்சிக்கணும், நான் பிதாவே இது மனப்பூர்வமா சொல்றீங்களா, சந்தோஷத்தோடு தான் சொல்றீங்களா, நீங்க இது விருப்பத்தோடு செய்வீங்களா, நான் அக்ரிமெண்ட் போடுறேன்ப்பா, அந்த மக்களை ரட்சிப்பதற்கு என்னை உள்ளத்துல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் எப்படி காட்ட போறேன் தெரியுமா, அவங்கள உன்னை நான் நொறுக்க போறேன், அந்த நொறுக்கிற பணிய நான் சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு செய்ய போறேன். அது எந்த அளவுக்கு விருப்பத்தோடு செய்யறேன்னா நித்தியத்திலேயே அதுக்காக திட்டம் பண்ண போறேன், அதுல எனக்கு மனப்பூர்வ சமதில்லை. அப்படித்தான் அங்க எழுதுவாங்க, சரியான சிந்தனையோடு யோசிக்காம செஞ்சிட்டியா, இதான்னு இருக்க கூடாது இல்லையா, மனப்பூர்வமாக சுய விருப்பத்தோடு செய்யறியா, இதா அதுல சுய விருப்பத்தோடு நான் அக்ரிமெண்ட் பண்றேன், நான் விருப்பத்தை வேண்டாம் வெறுப்பா பல்ல கடிச்சுக்கிட்டு உன்னை நான் நொறுக்க போறது இல்லையா மகளே, உள்ளமே உடையத்தான் போகுது. ஆனா அந்த மக்களை ரட்சிப்பதுல நான் எவ்வளவு தீவிரமா இருக்கிற தீர்மானமா இருக்கிறேனா, முன் தீர்மானத்தின்படி சுய விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு செய்ய போறேன்னு அக்ரிமெண்ட் போட்டேன். அக்ரிமெண்ட் போட்டார், ஏன் என்னுடைய நீதினால நான் உன்னை ஏன் அப்படி செய்யணும், கடவுள் ஏன்னா குமாரனே அந்த மக்களை பாவத்துல உழுந்த மக்களை அவங்கள நரகத்துல போட்டு அவங்கள தண்டிச்ச நீதியை நான் மகிமைப்படுத்தலாம். ஆனா வெறும் நான் நீதி உள்ள தேவன் மாத்திரம் இல்லையே, நான் இரக்கம் உள்ள தேவன், நான் கிருபை உள்ள தேவன், நான் அன்புள்ள தேவன். அந்த குணாதிசயங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாம போகமே. அதனால நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய நீதியை நான் உண்மையில காமிச்சு உன்னை நெருக்க போற முழு நீதியை உண்மையில காட்ட போறேன். அந்த நீதியை உண்மையில காமிச்சு உண்மையில காமிச்ச நீதியின் அடிப்படையில அந்த மக்களுக்கு வெறும் இரக்கத்தையும் கிருபையையும் தயவையும் முற்றிலுமா உச்ச கட்டத்துல நான் காட்ட போறேன். தட் அக்ரிமெண்ட் யோசிச்சு பாருங்க. இவரோட அதிசயம், நான் பல்ல கடிச்சிட்டு செய்ய மாட்ட விருப்பம் இல்லாம செய்ய மாட்டேன், விருப்பத்தோடு நான் உன்னை நொறுக்க போறேன். பிதா ஏதாவது அங்க முறுமுறுத்தாருனா, ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு வேணான்னு மாத்தி மனசு கிடைத்து மாறிட போறீங்க. இல்ல இது முன் தீர்மானம். இது அதுக்கு தீர்மானம்னா என்ன, மாத்த முடியாதத தீர்மானம். இது என் மேல உண்டால இருக்கிற பாசம் எல்லாம் மேற்கொண்டு ஐயோ வானா பாலி போவாதான், இல்ல இது தீர்மானம் இப்ப போட்டாச்சு மாற முடியாது. அக்ரிமெண்ட்ல நம்ம போட்டோம்னா விருப்பம் இருக்கோ இல்லையோ செய்யறோம் இல்லையா அவர் பண்ணிட்டாருங்க. என்ன அதிசயம் தாங்க. காஸ்பிள் வந்து ஒருத்தர் சொல்றாரு, காஸ்பிள் இஸ் நாட் எ டிவைன் கம்பல்ஷன், காஸ்பிள் இஸ் எ டிவைன் டிலைட். சுவிசேஷம் வந்து ஒரு கட்டாயமா நமக்கு செய்யப்படல, விருப்பத்தோடு செய்யப்பட்டது. பிதாவும் குமாரனும் விருப்பத்தோடு இது நமக்காக செய்தாங்க. குமாரன் அதுக்கு எப்படி பதில் கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க. குமாரன் பிதாக்கு ஒப்பானவர். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேசா கேட்கணும் இல்ல அடிப்போம், அதனால செய்யுங்க. ஆனா அவர் அப்படி இல்ல, அவர் ஒப்பானவர் இல்லைங்களா, எல்லா விதத்திலயும் ஒப்பானவர். பிதா எதுவுமே அவர் கட்டாயப்படுத்தி செய்யவே வைக்க முடியாது. நீ செய்யலாம் செய்யணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், குமாரன் சொல்ல முடியுமா, ஈக்குவல் கோ ஈக்குவல். குமாரன் சுய விருப்பத்தோடு செய்தாத்தா இந்த அக்ரிமெண்ட் வேலை செய்யும். குமாரன் என்ன பண்ணாரு, குமாரன் என்ன பண்ணாரு நமக்கு தெரியாதா? இது 700 வருஷத்துக்கு முன்னாடி குமாரன் செய்யறதுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது. ஐசாயா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இன்னைக்கு எல்லாம் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஏன் கூடி வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த அப்பத்தை கூட வந்திருக்கோம், இந்த தாட்ச ரசத்தை குடிக்க வந்திருக்கோம், என்னத்த நினைவு கூற வந்திருக்கோம். இந்த பக்கம் சிலுவைக்கு இந்த பக்கம் நின்னுகிட்டு நம்ம பாக்குறோம். குமாரன் நித்தியத்துல செய்த உடன்படிக்கை எவ்வளவு விருப்பத்தோடு செய்து முடிச்சாரு. அதனால அவர் விருப்ப குமாரனும் அதை விருப்பத்தோடு செய்யணும், அந்த அக்ரிமெண்ட்ல விருப்பத்தோடு. அதனாலதான் அவர் சிலுவைக்கு போகும் போது விருப்பத்தோடு போனாரு. எப்படிங்க போக முடியும், சிலுவையினுடைய மகத்துவமே அதுல இருக்கிற விருப்பம் தான், அதுல இருக்கிற சுய இச்சையோடு ஆசையோடு. அவங்க மருந்து கொடுக்கறாங்க, வலிக்கப்பா கையே அந்த மருந்தை குடிச்சுக்கிட்டு ஆணிய வாங்கிக்கப்பான்றாரு. எனக்கு வேணாம் அந்த மருந்து, நான் கைய சந்தோஷத்தோடு நீட்டு அடிங்க ஆணிய கையில, இந்த கையில அடிங்க, இந்த கால அடிங்க, விருப்பத்தோடு சந்தோஷத்தை சிரிச்சுக்கிட்டு கூட வாங்கி இருந்திருப்பாரு. ஏன் அப்படி வாங்கினாத்தான் அந்த உடன்படிக்கை வேலை செய்யல, அப்படி வாங்கினாத்தான் அது பாவ நிவர்த்தி பலி, குற்ற நிவர்த்தி பலி, சுயமா கொடுத்த பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அங்க ஏதாவது கொஞ்சம் முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா அந்த பலி வேலை செய்யாதே. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம். பிதாவுடைய கண்டிஷனை குமாரன் அறிந்து, தன்னுடைய கண்டிஷன் அறிந்து, சுய விருப்பத்தோடு, இதோ விருப்பத்தோடு, சங்கீதம் 47 வருது அவருடைய வார்த்தை, இதோ விருப்பத்தோடு தேவனே உன் சித்தத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி குமாரன் பிள்ளை பிதா இந்த அதிசயத்தை பாருங்க. பிதா குமாரனை நசுக்கும் போது விருப்பத்தோடு செய்யணும், குமாரன் அந்த நசுக்கத்தை விருப்பத்தோடு வாங்கிக்கணும். என்ன ஒரு அதிசயம். காலம் நிறைவேறின போது நமக்காக நம்ம இயற்கையை எடுத்து அவர் இறங்கி வந்தாரு, சிலுவைக்கு போனாரு. சிலுவைக்கு போகும்போது அந்த கொல்கத்தா காட்சியில என்ன நடந்துச்சு, யாருக்கு தெரியும் அந்த 3 மணி நேரம் இருள்ல என்ன நடந்துச்சு அந்த சிலுவையில. குமாரன் பிதா சந்தோஷத்தோட அதை செய்தாருன்னு நம்ம பார்த்திருக்கிறோமா? அதனாலதான் அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப், யாருமே பார்க்க முடியாது 3 மணி நேரம் என்ன நடந்துச்சு. அந்த பிதாவோ குமாரனோ போட்டி போட்டுக்கிட்டு உங்களையும் என்னையோ ரட்சிக்கணும்னு அந்த கொல்கத்தாக்கு வந்திருக்கிறாங்க. பிதா அங்க இறங்கி வந்து தன் குமாரன் எப்படி சொல்றது, திராட்சை ஆலைன்னா தெரியுமா நமக்கு, திராட்சை எல்லாம் போட்டு, திராட்சை எல்லாம் போட்டு மெரிப்பாங்க, நசுக்கி நசுக்கி மெரிக்கும் போது ஜூஸ் எல்லாம் வெளியே வர அந்த மாதிரி குமாரனை போட்டு சர்வ வல்லமை பவர்ல போட்டு அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு தன் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தன் குமாரன் மேல போட்டு நசுக்கிறாரு. உள்ளமே உடையது, ஆனா விருப்பத்தோடு அதை பிதா செய்தாராம். அந்த குமாரன் வாங்குறாரு வாங்குறாரு வாங்குறாரு, அதை விருப்பத்தோடு வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாராம். அது எவ்வளவு விருப்பத்தோடு செய்தாங்கன்னு 55 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முதுகை நான் அடிக்கிறவனுக்கு நான் மறைச்சிக்கொள்ள, என் முகத்தை கா என் தாடிய பிக்கிறவனுக்கும் என் முகத்தை துப்புறவனுக்கும் என் மூஞ்ச மறைச்சுக்கல, துப்புப்பான் என் மூஞ்ச கொடுத்தன்றார், விருப்பத்தோடு கொடுத்தன்றார். என்ன ஒரு அதிசயம்! அவர் விருப்பத்தோடு செஞ்சிருக்கணும். ஏன் விருப்பத்தோடு செஞ்சாரு? நான் அதுக்கு விருப்பத்தோடு செஞ்சாதான் அதை முழுமையா செய்ய முடியும். ஒரு துளி மீது வைக்காம எல்லா கடனுக்கும் தன் குமாரனை தண்டிச்சு அதனோட கோபத்தை ஊத்தி கொட்டி இருக்கணும். அது விருப்பத்தோடு செஞ்சாதான். ஐயோ போதும் நிறுத்திடுவோம், புள்ள ரொம்ப கஷ்டப்படுதே, புள்ளா தண்டிக்கிறோம், எல்லா நாயங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு மொத்தமா தண்டிக்கணும், ஒரு துளி கூட விடாம தண்டிக்கணும். விருப்பத்தோடு தண்டிச்சு தன் புள்ளைய தண்டிச்சா. இன்னைக்கு நம்ம கொண்டாட வந்திருக்கோம், என்னத்தை கொண்டாட வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக குற்ற நிவர்த்தி பலியாக பலியானார். அதான் அந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம காட்டு. குமாரனே அது அந்த பிளான் நிச்சயத்துல போடப்பட்டது. குமாரனும் பிதாவும் பிளான் பண்ணி, குமாரனே எனக்காக குற்ற நிவர்த்தி பலியாக நீ பலியானினா என்ன நடக்கும்? இதெல்லாம் சொல்ல போறார் ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் பாக்குறதுக்கே நமக்கு நேரம் வேணும், அதை விட்டுட்டேன். என்ன நடக்கும்? இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறவர்களாக வந்திருக்கிறோம். அவங்களை அழைச்சி நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்தமாக்கி அவர்களை தேவனுடைய பிள்ளையாக நித்திய பரலோகத்தை, அந்த பரலோகம் எல்லாம் சம்பாரிச்ச பரலோகம், அந்த பரலோகம் எல்லாம் தகுதியோடு உரிமையோடு உட்கார வேண்டிய பரலோகம். அந்த பரலோகத்துல யாருமே ஃப்ரீயா போய் உட்காந்துட முடியாது. அது ஒன்னொன்னு சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இதுல அதிசயம் என்ன தெரியுமா? அது ஒண்ணு நீங்க சம்பாதிக்கல, அதெல்லாம் அவர் சம்பாரிச்ச உரிமையை நம்ம போய் வாங்கிட்டு போய் உட்கார போறோம். ஆனா அது சம்பாரிச்சது நமக்கு வேண்டாம். இது கிருபையின் உடன்படிக்கையா இருக்கலாம். இயேசுக்கு இது என்ன? இது கிரியையின் உடன்படிக்கை. அவன் ஒவ்வொரு கிரியையும் செய்து இது சம்பாதிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒன்னொன்னு செஞ்சு இது சம்பாதிக்க வேண்டியதா இருந்துச்சுங்க. அவருடைய ஆத்மா குற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை கொண்டாடுறோம் நம்ம, இல்லைங்களா? அதான் கொண்டாடுறோம். அது உடன்படிக்கைய நம்ம பார்க்கிறோம். குற்ற நிவர்த்தி பலினா லெவட்டிகஸ்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படித்தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? முதலாவது நம்ம அந்த பலி குற்ற நிவர்த்தி பாவ பலிங்களா, பாவ பலி குற்ற நிவர்த்தி பலிக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் பலி. அந்த பலிய கொடுக்கும் போது எந்த பழுதும் அந்த ஆடுக்கு இருக்க கூடாது, எந்த விதமான குறையோ வியாதியோ எதுவுமே இருக்கக்கூடாது. இயேசு அப்படி கொடுத்தாரா? உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார், இல்லைங்களா? எந்த குற்றமும் மாசு மறு குற்றம் இல்லாத பலியானார். ரெண்டாவது அது உடம்பு ஃபுல்லா தகன பலியா கொளுத்தப்படணும். பா குற்ற நிவர்த்தி பலி அப்படித்தான் கொளுத்துவாங்க. மற்ற பலியெல்லாம் கொஞ்சம் ஆசாரியர்கள் எடுத்துக்கலாம், இது அப்படி எடுத்துக்க முடியாது. முற்றிலுமா இருக்கணும், பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி கொளுத்தி விடணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது ஒவ்வொரு பாகமும் ஆத்மா சரீரம் தன் உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கடவுளுடைய கோபாக்கினை ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அவர் அனுபவிச்சாரே. மூணு மணி நேரம் தன்னை பாவ நிவர்த்தி பலியாக குற்ற நிவர்த்தி பலியாக தேவ கோபாக்கினைக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரே. எல்லா பலியிலையும் இது ரொம்ப ஸ்பெஷல் பலி. இந்த பலி ரெண்டு காரியத்தை செய்யுமா? என்ன ரெண்டு காரியம்? ஒன்னு வந்து அந்த பாவிக்கு இருக்கிற குற்றத்தை அது நீக்கும், அதுக்கு பேரே குற்ற நிவர்த்தி. ரெண்டாவது கடவுள் பார்வையில அவரை திருப்தி ஆக்குமா, அவருடைய நீதியை திருப்தி ஆக்குமா. நம்ம குற்றத்தை நீக்குது, ரெண்டாவது அவர் பார்வையில அவருடைய நீதி குற்ற நீதியை திருப்தி செய்ய. இயேசுடைய பலி செஞ்சிச்சு இல்லையா, நம்முடைய குற்றத்தை நீக்கினது மாத்திரம் இல்ல, பிதாக்கு மகா திருப்தி ஏற்பட்டு முடிந்ததுன்னு அவர் கத்தி அவர் முடிந்ததை ஆமேன்னு சொல்றபடிக்கு அவர் உயிரோடு எழுப்பினார். அத நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். இது சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க, பதிலாக கொடுக்கிறது. சப்ஸ்டிடியூஷனரி அதாவது ஒரு யூதன் வந்து தான் பாவம் செஞ்ச ஆனா எனக்கு பதிலாக அந்த ஆடை குற்ற நிவர்த்தி பலியாக கொடுக்கிறேன், இல்லைங்களா? அந்த ஆடை குற்ற நிவர்த்தியாக படுகிறேன். கிறிஸ்து அங்க நொறுக்கப்படும் போது சிலுவையில் அவர் சதிக்கும் போது அவர் முகத்துல காரி துப்பும் போது அந்த முக காரி துப்பு நமக்கு உழுந்திருக்கணும், அந்த வாரடி நமக்கு உழுந்திருக்கணும், அவர் சுமந்துகிட்டு கஷ்டப்படுற பாவம் நம் பாவம், அவர் படுகிற அவமானம் நம்ம அவமானம். நம் பதில் நமக்கு பதிலாக நம்ம இடத்தை எடுத்துக்கிட்டார் அவர், பாருங்களா? சப்ஸ்டிடியூட் நம்ம இடத்தை எடுத்துக்கிட்டுச்சு. ஒரு ஆடை ஒரு யூதன் எடுத்துட்டு போய் அதை வெட்டும் போது ஐயோ பாவம் அந்த ஆடு ஒரு தப்பும் செய்யலையே, நான் செஞ்ச பாவத்துக்காக அந்த ஆடு செத்துச்சேன்னு வருத்தப்படுவான். நீங்க வருத்தப்படுறீங்களா? ஏசு கிறிஸ்து அன்னைக்கு மறிச்சது, பாடுபட்டது, அவருடைய பாடுகளை நினைச்சு பார்க்கும் போது ஏன் நினைச்சு பார்க்கணும்னா, நீ படணும் அந்த பாட, ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நித்தியமெல்லாம் பட்டிருக்கணும் அந்த பாடு. கடவுளுடைய கோபாக்கினை சாட்ட அவங்க நித்தியமெல்லாம் அடிச்சிருக்கணும். ஆனா அது அவர் வாங்குனார், முற்று முழுமையா வாங்குனார். அதுக்குதான் நினைச்சு பார்க்கணும் அவர் பாடு. காந்தி தாத்தாவை நினைக்கிற மாதிரி இயேசுவை நினைக்க கூடாது. ஊ இடத்த அவர் எடுத்துக்கிட்டார், அதுக்காகத்தான் அவர் பாடு. சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ் பார்க்கிறோம். கடைசியாக அது ஒரு டெஃபினட்டான அட்டோன்மெண்ட். அதாவது இந்த பாவ நிவர்த்தி குற்ற நிவர்த்தி பலி வந்து கொடுக்கும் போது பொதுவா ஊருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவனோ ஒரு பாவம் செஞ்சானா அந்த பாவத்துக்கு தான் கொடுப்பாங்க. பாருங்களேன், பொதுவா அது செய்யறதே கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய பிரசங்கம் என்ன, ஏசு வந்து இந்த உலகத்துக்காக மரித்தார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் மரித்தார், யார் யாரெல்லாம் பாவிகள் வரீங்களோ அவங்களுக்காக மரித்தார், ஒரு ரட்சிப்பை ஒரு சாத்தியமாக பண்ணார். அவர் டெஃபினட்டாக யாருக்கும் சாவலன்னு போதிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு, முட்டாள்தனம். இயேசு கிறிஸ்து வந்து நான் சிலுவையில மரித்தேன், பாவ நிவர்த்தி செய்தேன், என் பாகத்தை நான் செய்து விட்டேன், மக்களே நீங்கள் உங்க பாகத்தை செய்துட்டு முடிச்சிருங்க. எப்படி என்ன சொன்னாரு, முடிந்தது. என் பாகமோ உங்க பாகமோ முடிந்தது. யாருக்காகலாம் நான் மரித்தனோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு முற்றுமுழுமையான பணியை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ரட்சிப்புக்கு ஒரு சாதனத்தை ஏற்படுத்தல. யாருனா வாங்க ரட்சிக்கப்படுங்க, நான் கதவை ஓபன் பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் நான் மரிச்சனோ அவங்க எல்லாம் நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பலி அப்படித்தான் கொடுக்கப்படும். யாரு ஒரு சில பிட்ட குறிப்பிட்ட ஆளுகளுக்கு அவங்க செஞ்ச பாவங்களுக்காகத்தான் பாவ நிவர்த்தி பலி கொடுக்கறது. பல ஏற்பாடுல இயேசுடைய பலியா அப்பேற்பட்ட பலிதான். சில மக்களுக்காக அவர் மரித்தாரு, அவங்க நிச்சயமாக அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, அவங்க நிச்சயமாக பரலோகத்துக்கு போவாங்க. இது பொதுவான, எல்லோருக்கும் பொது இது இல்லை. ஓகே, இந்த கப்பை நம்ம குடிக்க இன்னைக்கு வந்திருக்கும் போது திராட்சை ரசத்தை எடுத்து வரும்போது வெறும் ஜூஸ் குடிக்க வரக்கூடாது. பாஸ் பாலா சொல்ற மாதிரி கம்யூனியன்னா சில பேருக்கு வெறும் ஜூஸ் குடிச்சிட்டு போறது ஸ்பெஷலா இருக்கும். சில சர்ச்சில் ஜூஸ் வைனா கொடுப்பாங்க, அதுக்கு இல்ல. நம்ம நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு இந்த கிருபையின் இறக்கங்கள், கிருபை நமக்கு கிடைக்குது, கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்குது, இந்த கிருபையின் அனுபவம் நமக்கு கிடைக்குதுன்னா அது வாங்கப்பட்ட கிருபை. இயேசு கிறிஸ்துனால பாடுகள்னால மிகுந்த தியாகத்தினால் வாங்கப்பட்ட கிருபை, சாதாரணப்பட்ட கிருபை இல்ல, சீப் கிரேஸ் இல்ல. ஐசாயா நமக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பதாக அது நமக்கு எடுத்து வைக்கிறார். இந்த அவருடைய கிருபை ரட்சிப்பு நமக்காக வாங்கப்பட்ட ரட்சிப்பு, கிருபையும் ரட்சிப்பு. ஆகவே ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன பார்த்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல தேவனுக்கு இருந்த பிரியம், பிரியத்தோடு அது செஞ்சாங்களாம். ரெண்டாவது என்ன பார்த்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல தேவனுடைய உடன்படிக்கைய பார்க்கிறோம். ஏன் அவர் பிரியத்தோடு செய்தார்னா அந்த உடன்படிக்கை காரணமா பார்க்கிறோம். எந்த உடன்படிக்கையும் ஒரு பிரியம் இல்லாம விருப்பம் இல்லாம செய்ய முடியாது. பிரியத்தோடு செய்ததுக்கு பிரியத்தோடு அதை செய்தார். அவருடைய மகிமைக்காக, தம்முடைய நன்மைக்காக அதை செய்திருக்கிறார். சில பாடங்களை, ரெண்டு பாடங்களை படிச்சுக்குவோம். நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுங்களா, ஒன்னு விசுவாசத்தோடு வரணும், இன்னொன்னு தேவன் மேல மிகுந்த அன்போடு வரணும். ஒண்ணு விசுவாசத்தோடு வரணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும், நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே உங்க மனசுல உள்ளாந்த மனசுல கேளுங்க, உங்களுக்குள்ள குற்றம் இல்ல, யாருக்குத்தான் இல்ல, நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம், நம்ம பாவிங்கன்ற குற்றம் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. ஆக்சுவலா மனுஷ நிம்மதியா இல்லாததற்கு, ஒரு அழைக்கிறதுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு மெயின் காரணம், நம்ம என்னென்னவோ சொல்றோம், அது இல்ல காரணம், நீ கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சு பாவியா இருக்கிற, அவர் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாருன்ற உணர்வு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. உன உடவே மாட்டாரு, நீ செஞ்ச பாவங்க நீ மறந்து இருக்கலாம், அவர் விட மாட்டார். என்ன சின்ன பிள்ளைங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காம தகப்பன் தாயும் கனம் பண்ணாம இருந்திருக்கிறீங்க, மனைவிகள் உங்க புருஷன் பேச்சுகள் அடங்காம இருந்திருக்கிறீங்க, உங்க விஷயத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க, கடவுளுடைய உடம்ப கெடுத்துக்கிட்டு எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் உங்க விட மாட்டாரு. அது நமக்கு தெரியும், உள்ளுக்குள்ள நம்ம மூலம்தான் இல்லன்னா நம்ம மனசாட்சி அதுக்கு தெரியும், நம்ம விட மாட்டார். குற்றம் அது மனசாட்சி, குற்றத்துல இருக்கிறதுனால தான் மனசாட்சி, குற்ற மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்காது. நீங்க அது இருந்தா இது இருந்தா சமாதானம் இருக்கும் நினைக்கிறீங்களா, எது இருந்தாலும் சமாதானம் இருக்காது, மனசாட்சி சரியில்லைன்னா குற்ற மனசாட்சி. மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த குற்ற மனசாட்சியை சரி பண்றதுக்கு 101 வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்களும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? பல வழிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பல பலிகள் அவங்களா பலிகளை கொடுத்து அந்த கடவுளுடைய கோபத்தை தனியணும். ஐயோ கடவுளுக்கு விரோதமான பாவம் செஞ்சிருக்கிற தனியணும். என்ன செய்யறது? சில பேரு மக்களுக்கு உதவி செய்யறது. நான் இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணி என்னையே வரச்சிக்கிட்டு மக்களுக்கு உதவி செஞ்சனா கடவுள் என்னால பிரியமா இருப்பார். என் தியாகத்தினால கடவுள் பிரியப்படுத்திடுவேன், என்னுடைய பலியினால கடவுளை பிரியப்படுத்திடுவேன். அந்த மாதிரி சில பேர் செய்யறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேரு மத வேஷத்துல இது பண்ண பாக்குறாங்க. ஐயோ நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், சரியா இல்லையே, பைபிளே படிக்கலையே, போன வாரம் எல்லாம் ஜபமும் பண்ணல, ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நான் பக்தியா கடவுள் தியாகம் செய்து காலையில எந்திரிச்சு சண்டேக்கு போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். சர்ச்சுக்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வந்தவுடனே அப்பாடா குற்றம் சரியாச்சு, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கலாம், நான் ஒரு பாவி இல்ல, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. உங்களா நீங்களா கண்டுபிடிச்ச பலி அது. இன்னும் சில அந்த பலி பத்தாதுன்னு தெரியும் சில பேருக்கு, அதனால உபவாசம் ஜெபம். இன்னும் பலி இன்னும் இன்னும் இந்துஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பலி பத்தாதுன்னு சொல்லி நெருப்புல நடப்பாங்க, இங்க குத்திக்குவாங்க, இங்க உடம்புலாம் குத்திக்குவாங்க. அந்த பழைய பாடலாம் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை கூட பலியா கொடுத்துருவாங்களாம். ஏன்னா பத்தாது பத்தாது கடவுள் கோமா இருக்கிறாரு அப்படின்னு பலிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க குற்றத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்களா பலிகளை கொடுத்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, அந்த எந்த பலியோ கடவுளையோ திருப்திப்படுத்தாது உங்க மனசாட்சியம் சரியா செய்யா சரி செய்யா. ஏன்னா நம்ம கோவப்படுத்துனது எதிர் வீட்டு மாமாவையோ தாத்தாவையோ இல்ல, நம்ம கோவப்படுத்துனது எல்லையற்ற தேவன், எல்லையற்ற கடவுளை கோவப்படுத்தி இருக்கிறோம். அந்த எல்லையற்ற கடவுளை கோவப்படுத்துனதுக்கு அவரை எது திருப்தி செய்யும்னு இந்த உலகத்துல எந்த தேவதூதனும் மனுஷனும் சொல்ல முடியாது, நம்ம காட்ட முடியாது. அந்த தேவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுடைய நீதியையும் எல்லா தேவதூதர்களுடைய நீதியை போட்டாலும் அவர் திருப்தியாக போறது இல்லையே, அவர் கோபப்படுத்தி இருக்கிறோம். அவர் கோபம் நம்ம மேல இருக்கு. அந்த கோபம் திருப்தி ஆகணும், என் மனசாட்சி குற்றம் நீங்கணும்னா அந்த பலிய அவர் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும், அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் என்ன என்ன திருப்தி செய்துன்னு. நீயா 101 வழிய கண்டுபிடிச்சுக்காத, உனக்கு மனசாட்சி ஆயுத்து முழுக்கும் சமாதானம் கிடைக்காது, உனக்கு ஆயுத்து முழுக்க நிம்மதியும் கிடைக்காது, நானும் திருப்தி ஆக மாட்டேன். என்ன திருப்தி செய்யக்கூடிய பலி நான் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பலியை அவர் மட்டும் சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் மட்டும் நிகழ்த்தி இதோ குற்ற நிவர்த்தி பலியாக என் குமாரன் சிலுவையில கொடுத்திருக்கிற அவரை நீ பார்த்து என்கிட்ட வரும்போதுதான், அவரை நம்பி நீ வரும்போதுதான், எனக்காக பலியாக இயேசு மரித்தாரு, என் பாவத்தை அவர் சுமந்து மரித்தாரு, என் குற்றத்தை நிவர்த்தி செய்கிற, என் உள்ளத்துல இருக்கே குற்றம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வாடுறேனே அதெல்லாம் அவர் மேல போட்டு அதுக்காகப்பா அவர் செத்தாருன்னு அவரை பார்த்து நான் நம்பும் போது, நம்பி கடவுள்கிட்ட வரும்போதுதான் அவர் என்ன பண்றாரு, பிரியத்தோடு நம்ம மனசாட்சியில் குற்றத்தை நீக்கிறது மாத்திரம் இல்ல, அவரும் நம்ம மேல திருப்தி அடையிற. வேற என்ன செஞ்சாலும் நீங்களா வரலாம், நீங்களா நினைச்சுக்கலாம் 101 வழிகள் கடவுள் திருப்தி ஆக முடியும். அவர் இந்த குற்ற நிவர்த்தி பலித்தான் கடவுளை திருப்தி பண்ணும். ஏன் அவர் நியமிச்ச பலி இது, அவர் நித்தியமெல்லாம் பிளான் பண்ணி நியமிச்ச பலி அது. ஒண்ணு தான் அவரை திருப்தி செய்யும், உங்க குற்றத்தை நீக்கும். இந்த காலையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க மன சமாதானம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க நினைச்சுக்கலாம் 101 காரணம் மன சமாதானம் இல்ல, இல்லங்க, உங்க மனசாட்சியில் இருக்கிற குற்றம். அந்த குற்றத்தை நீப்பதற்காக தேவன் நித்தியத்திலேயே பிளான் பண்ணி தன் குமாரனை பலியாக நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பலியும் கொடுத்துட்டாரு. அதை இன்னைக்கு உங்களுக்கு காட்டுற, இந்த பலியை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட வா, இந்த பலியை நம்பி வா, உன் குற்றம் நீங்கப்படும், என்னுடைய நீதி திருப்தியாகப்படும். அதனையே நம்பி வர்றது இல்லை, அப்படித்தான் நம்பி கம்யூனனுக்கு வரணும். ஆண்டவரே நான் என்ன பலிய செலுத்தினாலும், நான் என்ன இன்னமே ஒழுங்கா இருப்பேன் ஆண்டவரே, இன்னமே அதை செஞ்சிருவேன், உபவாசம் செய்வேன், 10 தேங்காய் உடைப்பேன், அதை செய்வேன், அது எதுவுமே அவருக்கு வேலை செய்யாதுங்க, அது எதுவுமே அவரை திருப்தி செய்யாதுங்க. அதுக்காகத்தான் அவரே இறங்கி வந்து ஒண்ணு செஞ்சார். அந்த பலிய நம்ம நம்பும் போதுதான், நம்பி அவர்கிட்ட வந்தோம்னா நம் உண்மையான சமாதானம் ஆயுத்துலயே இந்த உலகத்திலேயே சமாதானம். உலகத்துல என்ன இருந்த பவுல் ஜெயில இருக்கிறார், குறை எவ்வளவு கஷ்டம், எத்தனை அடுத்த நேரம் உயிர் போட்டுருவாங்களா தெரியல, ஆனா சமாதானம் தேவனுடைய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் மனசாட்சியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், தேவனுடைய தேவனிடத்துல எனக்கு சமாதானம் இருக்கு. அவர் ஏற்படுத்தின குற்ற பலியினால நான் அவர்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கேன். அது இருந்தா சமாதானம் கிடைக்குங்க. சமாதானம் அதுல இதுல தேடி ஓடாதீங்க. இந்த பலியை நம்பி வாங்க, விசுவாசத்தோடு வாங்க. ஏன் இதை நம்பலாம்? இயேசுவா உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்ததில்ல. நம்ம பாசத்துல என்னென்னவோ செஞ்சிருவோம், இது சரியாயிடும் அது சரியாயிடும். இல்ல, பாசத்துல செஞ்சது இல்ல, இயேசுவா குற்ற உணர்ச்சியில செஞ்சது இல்ல. இது தேவனே நியமிச்சு திட்டம் பண்ணி செஞ்ச குற்ற நிவர்த்தி பலி. இது ஒண்ணுதான் குற்றத்தை நீக்கும். இதையாங்க நம்ப மாட்டேன்றோம். கள்ள போதகர்களை நம்புறோம், யூடியூப்ல சொல்றத நம்புறோம், கடவுள் சொல்றத ஏங்க நம்ப மாட்டோம். இதை நம்பி வாணி தேடுற சந்தோஷம் கிடைக்கும், இதை நம்பி வாணி தேடுற சமாதானத்தை கிடைக்கும். அதுலயும் இதுலயும் ஓடாத அவங்களாம் யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. நான் ஏற்படுத்துகிற பலி, என் குற்ற நிவர்த்தி பலி, அதை நம்பி வாங்க. குற்றம் நீங்க உடம்பே பாரமா இருந்த மாதிரி இப்ப பறந்து கழுகு போல ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு வானவா? இன்னைக்கு வர ஆனந்தம், துணியில வர ஆனந்தம், பர்த்டேல வர ஆனந்தம், அதுதான் அதே போதுமா? அதோட ஆயிட்டு முடிச்சிட போறீங்களா? சொல்ல முடியாத ஆனந்தம் தேவன் தருகிறாரு. அது இயேசுவின் பலிய நம்பி வரும்போதுதான். அதுல விசுவாசத்தோடு வாங்க. இது எவ்வளவு பெரிய ஹெல்ப் விசுவாசத்துக்கு. யோசிப்பாங்க, கடவுள் கிட்ட வரும்போது ஆண்டவரே நானா ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு வரல. நீங்க தான் சொல்லி இருக்கீங்க, அக்ரிமெண்ட் பண்ணி பாண்ட் பண்ணி இருக்கிறீங்க. இல்லைங்களா, உங்க பாண்ட வச்சு உடன்படிக்க வச்சு கேட்கறேன். நீங்க ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, இந்த பலியின் மூலமா வந்தா என்ன நடக்கும்னு வரப்போது ப்ராமிஸ். என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், எனக்கு சமாதானத்தை கொடுக்கறேன், பிள்ளையா தத்தெடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் வரேன் சாமி. இதை நம்பி வர அவ்வளவுதாங்க அவர் கேட்கறது. நீங்க பண்ற நீதியோ தர்மமோ அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவர் கொடுக்குற காணிக்கெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு அவர் கொடுக்குற பிச்சத்தா உங்க பணமே. அவருக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நிவர்த்தி பலி. அவர் கொடுத்திருக்கிற பலிய நம்பி வாங்கிது. அவருடைய கவனன், அவருடைய பிராமிஸ். இதை விட நம்புறதுக்கு என்னங்க இருக்கு? சாரா வந்து உனக்கு பொண்ண பிறக்குமான்னு சிரிச்சுச்சான். அவர் திட்டினார் இல்லையா, கர்த்தரால் கூடாதது உண்டோ அப்படின்னு அதை பார்த்து திட்டினாரா? உங்க மேல எவ்வளவு கோமா இருப்பார், இவ்வளவு பெரிய பலிய கொடுத்து அவர் சிரிச்சதுக்கே அதை திட்டினாரு. இவ்வளவு பெரிய பலிய கொடுத்துட்டு இன்னமும் குற்றத்துல வாழலாமா? நீங்க ஏங்க நம்ம சந்தோஷமா இல்ல, ஏங்க கடவுளை நம்பி வரமாட்டேன்றீங்க, ஏங்க இன்னமும் பாவத்துல இருக்கணும், இவரை நம்பாம இருக்கிறது தான் இந்த உலகத்திலேயே நரகத்துக்கு தள்ளுற ஒரு பாவம் என்ன? அபிவிசுவா. இந்த பலிய நான் நம்ப மாட்டேன், நீங்க போனீங்கன்னா அது ஒண்டித்தான் உங்களை நரகத்துல தள்ளுவோம். நீங்க செஞ்ச எந்த பாவமும் உங்களை தள்ளாது. அவ்வளவு பெரிய பாவத்தை நீ கம்யூனியில செஞ்சுட்டு போலாமா? நம்பி வாங்க, நம்பி வாங்க. கடவுள் கடவுளா ஏற்படுத்தின குற்ற நிவர்த்தி பலி, அவரா நியமித்த குற்ற நிவர்த்தி பலி. இது வந்தா நான் பிரியத்தோடு மன்னிக்கிறேன்னு பிராமிஸ் பண்ணி ரத்தத்துல பாண்ட் போட்டு கொடுத்திருக்காரு. தன் பிள்ளையுடைய ரத்தத்தை ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். நம்பி வாங்க, நம்பலாமே. எதையோ வில்லெல்லாம் நம்புறோம், போய் பத்திரத்தெல்லாம் நம்புறோம், நம்பி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிடுறாங்க. கடைசியில தான் தெரியுது டூப்ளிகேட் டாக்குமெண்ட். இது ஒரிஜினல் டாக்குமெண்ட். இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. எவ்வளவு விசுவாசத்தை ஏற்படுத்தணும் அப்பா? போதும், என் நம்பிக்கை இது மேல, இது மேல நிக்கும். மை ஹோப் இஸ் பில்ட் ஆன் நத்திங் லெஸ் பட் ஜீசஸ் பிளட். அவர் ரத்தத்துல தான் என் நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பி வாங்கல. ரெண்டாவது அன்புல வரணுங்க. விசுவாசத்துல மாத்திரம் இல்ல, அன்புல வரல. இது என்ன சொல்றது? ஐயோ இந்த பக்கம் எங்க ஊருக்கெல்லாம் நான் போனேன்னா ரெண்டு மாமா புள்ள பொண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு மூணு மாமா பொண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு மாமா மூணு பொண்ணுங்க. அன்பு சொல்ல தாங்கவே முடியாது. அங்க அதை பண்ணி வச்சிருக்கோம், வா இதை பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இது ரெண்டு நெருக்கம். ஒரு பக்கம் பிதாவுடைய அன்பை பாக்குறதா, ஒரு பக்கம் குமார். ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்மள அன்பு செய்திருக்காங்க பாருங்களேன். நம்ம பிதாவை என்ன நினைக்கிறோம்? அவர் எப்பதான் கோபமா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பலி கொடுத்துதான் அவர் கோபத்தை நீக்கினாருன்னு இல்லங்க. இந்த உடன்படிக்க ஆரம்பிச்சதே அவர் தாங்க. அவர் ஆரம்பிச்சுதான் இயேசு அதுல சம்பந்தப்பட்டாரு. இது ஆரம்பிச்சவர் அவர் தாங்க. என்ன அன்பு இது பாருங்களேன். அவர் தன்னுடைய குமார் நெருக்க அவர் பிரியமா இருந்தார். அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஒரு பாட்டுல வர மாழ்ந்த கடலான ஸ்நேகம் வெளிப்படுது. இவ்வளவா அன்பு என்ன மேல வைக்கிறது? உங்க சொந்த நித்தியமா நேச புள்ளைய போய் நொறுக்கி 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 அந்த அளவுக்கு நொறுக்குனீங்க. ஏன் அது இயேசுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? தேவன் உலகத்தை எவ்வளவாய் இவ்வளவாய் அவருக்கே சொல்ல முடியலங்க. இவ்வளவு சோ காட் சோ எவ்வளவு சோ இயேசுக்கு தெரியல. அன்பு கூர்ந்தாராம். தன்னுடைய நேச குமாரனை இந்த உலகத்துக்காக கொடுத்தாருங்க. குற்ற நிவர்த்தி பலியா இவ்வளவு அன்போடு தன் இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தன் பிள்ளைய நெருக்கிறதுக்கு ஏங்க அக்ரிமெண்ட் பண்ணார் அவரு? ஏன்னா இவ்வளவாய் உண்ணங்களையும் ஏமாலையும் அவர் வச்ச நித்திய அன்புங்க, நித்திய அன்பு. அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாருங்க. என்ன ஒரு அன்பு! உங்க பாவத்திலிருந்து என் பாவத்திலிருந்து என்ன மீட்பதற்காக மாண்ட கடலான சிநேகம், நித்திய அன்பு, நித்திய அன்பு. என்னத்தை கொண்டு போற போறோம் இந்த உலகத்துல? அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, அன்பு செஞ்சாங்க, ஏசு பணத்தை கொடுக்கிறாரு, வியாதிய கொடுக்கிறாருன்னு, இதை இதை செஞ்சாரே, நித்தியமா நரகத்துல போய் வேக வேண்டி எனக்கு நித்தியத்துல திட்டம் பண்ணி அன்பு கூர்ந்தாரு. இப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்ல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு தேவன், நம்மள அன்பு கூர்ந்தாருங்க. அவருடைய அன்பை பத்தி பேசும்போது ஆபிராம் தன் புள்ளைய எடுத்துட்டு போய் பலி கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் மகா பெருசா ஆசீர்வதிச்சாரு. கடவுளுக்கு எப்படி இருந்திருக்கோ தன்னுடைய சொந்த குமாரனை நெருக்கும் போது, அவருக்கு கதறும் போது, துடிக்கும் போது, ஆனா அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். எந்த அளவுக்கு, ஏன் அந்த அளவுக்கு தீர்மானம்? அது அன்பின் தீர்மானம். ஏன்? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? என்னதான் காரணம்? உங்க மேலேயோ என் மேலேயோ வச்ச மாண்ட கடலான அன்புங்க. அவரு ஏன் அன்பு செஞ்சாரு? ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப ஒழுங்கா அவருக்கு திருப்பி. அவரு இறையாண்மை உள்ள தேவன். அவரு நமக்கு, நம்ம அவருக்கு ஒரு பைசாக்கும் தேவை கிடையாது, நம்ம அவசியமே கிடையாது. சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவர் எதுக்கும் தேவை கிடையாது. நிச்சயமா அவர் ஆனந்தமா இருந்திருக்கா. ஏன் இதை செய்யணும் யோசிப்பாரு? ஏன் இதை பண்ணணும்? ஒரு விதத்திலேயே நம்ம திருப்பி கொடுக்க போறது இல்லையா? ஒரு விதத்திலேயே ஈடு கட்ட போறது இல்லையா? ஒரு விதத்திலேயே நம்ம பிரயோஜனம் இல்லையா? நிச்சயமெல்லாம் அவர் பரலோகத்தை துதித்தாலும் என்ன அவருக்கு கிடைக்க போதோ, மகிமைக்கு ஏதாவது சேர்க்க போறது? ஏன்? ஒரே காரணங்க, அவருடைய பிரியம். பிரியம், அந்த பிரியம், நம்மேல் வைத்த பிரியம். அவர் குமாரனை நெருக்கிறதுக்கு பிரியப்பட்டார். அதான் பிரியம். என்ன ஒரு அன்புங்க, பிதாவுடைய அன்பு. ஏதாவது யோசிச்சு மனசையே முழுகி உக்காந்துகிட்டு இருக்கணுமா? ஆச்சரியமா தேவனுடைய இந்த உடன்படிக்கையின் அன்பை யோசிச்சு பாருங்களா. பிதா இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்காக பிதா. அதனாலதான் பேசிய ஒன்னு மூணுல போல் சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஏன்? உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே அன்பில் நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். அவர் அன்பில் தெரிந்து கொண்டார். மீட்பருடைய அன்பை பத்தி என்ன சொல்றது? அதுக்கு போட்டி போடுறது இவர், இயேசு கிறிஸ்து. சரி, அப்பாதான் சொன்னாரு, மகனே நீயாவது உனக்கு தான் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அப்புறம் ஆபரேஷன் நடக்கணும்னா நமக்கு இப்பவே தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆபரேஷன் எப்படி நடக்கணும்னா நிம்மதியா வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ கிரேஸுக்கு நாளைக்கு சிசேரியன் பாவம், அந்த பிள்ளைக்கு பயம் தான் இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு தூக்கம் வரமா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நித்தியத்துல தெரியுமா என் பிள்ளைய ஒரு நாள் நான் இப்படி நசுக்க போறேன்? ஏங்க, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம் இல்ல? என் பிதாவே நிச்சயத்துல பண்ணீங்க, தீர்மானிச்சுதான் நான் மனசு மாறிட போறேன், மனசு மாறிட போறேன், இவங்களை காப்பாத்தா விட்டுற போறேன், புள்ள மேல இருக்கிற பாசத்துல விட்டுற போறேன். நித்தியமே எவ்வளவு வெந்திக்கிட்டு இருக்கோம் ஒரு மனசு, என் பிள்ளைய ஒரு நாள் நசுக்க போறேன்னு. இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆபரேஷன் நடக்கணுமே, அவர் தான் நசுக்க போடணுமே, அவருக்கு எப்படி வெந்திக்கிட்டு இருக்கோம் நிச்சயத்துல இருந்தே. இந்த பலி எவ்வளவு பெருசுங்க, சுவிசேஷம் எவ்வளவு பெருசுங்க. அவர் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு பிரியத்தோடு வந்து செஞ்சு முடிச்சாரு. வெறியோடு என்ன அப்ப சாப்பிட கூட மாட்டேன்றாரு. சாப்பிடுங்கன்னு சீசர்ல சொல்றாங்க. நான் என்ன அனுப்புனவருடைய சுத்தத்தை செய்து முடிப்பதே என் சாப்பாடு. அவ்வளவு வெறியோடு வந்து செஞ்சு முடிச்சாரு. நம்ம என்ன சொல்றது? இவங்க ரெண்டு பேருடைய அன்பு, உடன்படிக்கை அன்பு, அதிசய அன்பு. இது நமக்கு கத்துக் கொடுக்கட்டமே. நீங்க எந்த நிலையில வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஆறுதல் இது படுத்தணும் இல்ல? நான் தகுதி இல்லைங்க, திருப்பியும் என்ன தகுதி இல்ல, இது இல்ல, இது தகுதியின் அடிப்படையில் இல்ல. அவங்க ரெண்டு பேருடைய அன்பின் போட்டியில நீங்களும் நானும் மாட்டிக்கிட்டோம். அந்த அன்பின் போட்டியில மாட்டிக்கிட்டோம். உங்க தகுதியோ, உங்களுடைய நிலைமையோ, உங்களுடைய வாழ்க்கையிலயோ இதுல விஷயமே கிடையாது. இல்ல நாளைக்கு ஒருவேளை பயம் நமக்கு, நாளைக்கு உண்மை இல்லாம போயிட்டேன்னா, நான் விழுந்து போயிட்டேன்னா, இந்த உடன்படிக்கை அதுலயும் ப்ரொவிஷன் இருக்கே, இந்த உடன்படிக்கை உங்களை வச்சு ஆதாமின் உடன்படிக்கை மாதிரி இல்லையா இது? ஆதாம் விழுந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லையா? உங்களை விழுந்தாலும் தூக்கிட்டு வர உடன்படிக்கை. நீ எந்த நிலைமைக்கு போனாலும் உன விடாது இது. அதுக்காக முடிச்சுட்ட. நீ எவ்வளவுதான் பாவத்தின் நிலைமையில போனாலும், பின்வாங்கின நிலைமையில போனாலும் உன விடாது இது அன்பு. கூட்டுக்கிட்டு வருகிற அன்பு. என்னங்க இந்த உடன்படிக்கை? என்னுடைய அதிசயம், எவ்வளவு ஆனந்தத்தோடு பின்வாங்கி போமா, நம்முடைய நிலை மாறுகிற இன்னைக்கு ஒழுங்கா இருக்கும், இன்னைக்கு ரொம்ப அன்பு ஆண்டவர் மேல, நாளைக்கு அன்பு இருக்காரு, இன்னைக்கு ரொம்ப பக்தி, இன்னைக்கு உறுதி, நாளைக்கு இருக்காரு, அந்த மாதிரி நில மாறுகிற அன்பின் அடிப்படையில இல்ல. பிதாக்கோ குமாரனுக்கும் நித்தியத்துல ஏற்பட்ட தீர்மானத்தின்படி இந்த உடன்படிக்கை, அந்த அன்பின் மேல, அந்த உடன்படிக்கை மேல நம்ம மனசு வச்சோம்னா, நம்ம மனசு வைக்கிறது எது, நமக்கு இன்னைக்கு இருக்கிற பக்தினால, இன்னைக்கு ஒழுங்கா ஜபம் பண்ணமா அதனால ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஒழுங்கா இருந்தோமா அதனாலதான் நமக்கு நிம்மதியா இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி உயர்ந்த மாறாத காரியங்களை சிந்திச்சு பாருங்க, உங்க சந்தோஷம் மாறாது, உங்க நிம்மதி மாறாது. இது மாறாதே, இது மாறாதே. கடைசியாக ஒரே ஒரு பாடம் இல்லங்க பாஸ்டர், எனக்கு ரொம்ப நிக்கட்டு, ரொம்ப கஷ்டம், நேற்று உடம்பு சரியில்லை, அது பாவங்க ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லை, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி கஷ்டங்கள்ல சில பேர் வந்திருக்கலாம். நீங்க எந்த கஷ்டத்துல, எந்த உபத்துல, எந்த இக்கட்டுல இருந்தாலும் இயேசுக்கு வராத கஷ்டம் இல்லை, இயேசுக்கு வராத நெருக்கம் இல்லை, நுறுக்கம் இல்லை, அநியாயம் இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியும்னா, அப்பேற்பட்ட இறையாண்மை தேவனா இருந்தா உங்க வாழ்க்கையில அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற எல்லாமே உங்களுடைய பரிசுத்த நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியும், உங்க நல்லதுக்காக மாற்ற முடியும். மனிதர்கள் தீமைக்கு செய்யலாம், யோசேப்பு சொல்லலையா, நீங்க தீமைக்கு செஞ்சீங்க, தேவன் அதை நன்மையா மாற்றக்கூடிய தேவன். வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற மக்களே அது உங்க நல்லதுக்காக நடக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போ ஜெபம் பண்ணு.